இனிய காலை வணக்கம் நேர்களே. இன்று 2026 ஜூன் மாதம் 19 திகதி, தமிழிற்கு பராபவ வருடம், மாணி மாதம் 5 நாள், இஸ்லாமியர்களுக்கு ஹிஜ்ரி நாட்காட்டியில் 1448 முஹரம் மாதம் 3 நாள். மலர்ந்திருக்கும் இந்நன்னால் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய வேண்டும் என்று வாழ்த்திக் கொண்டு, சங்கநாதத்தின் பிரதான இணைப்பாளர் திரு அற்புத சிங்கத்துடன் இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கும் நான் மெர்வின் கான்ஸ்டன்டைன். வழமை போல் இந்த நிகழ்ச்சியும் குரல் அமுதத்துடன் ஆரம்பிப்போம் நேர்களே. இன்றைய சிந்திக்கும் வேளையில், பொதுவாக ஒழுக்கம் உடைமை என்று கூறிய திருவள்ளுவர், திருவருத்தார்க்கு மட்டும் கூடா ஒழுக்கம் என தனியே கூறுதல் கவனிக்கத்தக்கது. அகுதும் பிறன் பழிப்பது இல்லாதாயின் நன்று என்ற துறவரத்தை சுட்டியவர் அங்கனம் பழிக்கும்படியான கூடா ஒழுக்கத்தை இந்த அதிகாரத்தில் கண்டிக்கிறார். திருக்குறளின் 28 அதிகாரத்தின் கூடா ஒழுக்கம் என்னும் அதிகாரத்தின் 10 குறள், உலகம் கூடா என பழித்த செயல்களை ஒழித்துவிட்டால் தலையை மொட்டையடிப்பதோ சடைமுடி வைப்பதோ தேவையில்லை, துறவுக்கோளம் வேண்டாம், உலகம் பழிக்கும் செயல்களை துறந்தாற் போதும் என்பதனை விளக்கும் குறள் இது. மலித்தலும் நீட்டலும் வேண்டா, உலகம் பழித்தது ஒழித்துவிடின். உடலை கருத்தோடு பேணுபவனுக்கு மருந்து வேண்டாம், நாள்தோறும் படிப்பவனுக்கு தேர்வு வேண்டாம், நல்ல சரக்கிற்கு விளம்பரம் வேண்டாம், விளக்கேற்றினால் வேறு ஒன்றால் அதை தெரிவிக்க தேவையில்லை, ஒளியே காட்டிவிடும். உண்மை துறவிக்கு மற்றவர்க்கு தன் துறவை அறிவிக்கும் அடையாளம் தேவையில்லை, அவன் பார்வை, முகபாவனை, சொல், நடந்து கொள்ளும் முறை, செயல் செய்யும் போக்கு, இவையே அவன் துறவியா இல்லையா என்பதை காட்டிவிடும். வெள்ளை வேட்டியில் சிறு அழுக்கப்பட்டாலும் நன்கு எடுத்து காட்டப்படும். அதுபோல் துறவிக்கு பொருந்தாது என்று சான்றோர் விளக்கி வைத்துள்ள பண்பு, செயல் ஆகியவற்றில் ஒரு சிறிதும் தன்னிடம் இல்லாமல் பாதுகாத்துக் கொள்வதே துறவியின் கடமை. இவ்வாறு பாதுகாத்தலோடு தாமும் மெய்யுணர்வில் நாட்டவும் உடையவனாக இருக்க வேண்டும். துறவுக்கோளமாக சிலர் சடைமுடி வளர்ப்பர், மற்றும் சிலர் தலையையும் முகத்தையும் மழுங்க வலிப்பர். மேலே சொல்லிய ஒழுக்கமில்லை என்றால் இந்த சம்பிரதாயங்களால் பயனில்லை. பொதுவாக மக்கள் இவற்றுக்கு மிக்க மதிப்பு வைக்கின்றனர். ஆயினும் இவற்றால் மட்டும் எந்த பயனும் இல்லை. சடைமுடி துறவி அல்லது முண்டன துறவி மறைவில் கள்ளும் காமமும் சூதும் உடையவனாக இருந்தால் தன் தவ வேடத்தால் ஊரை ஏமாற்றுகிறானே அன்றி வேறில்லை. எனவே உண்மை துறவுக்குரிய ஒழுக்கம் இருந்தால் சடைமுடியோ முண்டனமோ கூட தேவையில்லை, நல்ல சரக்கை விளம்பரம் கொடுத்தா காட்ட வேண்டும். எனவே உண்மை துறவுக்குரிய ஒழுக்கம் இருந்தால் சடைமுடியோ முண்டனமோ கூட தேவையில்லை, நல்ல சரக்கை விளம்பரம் கொடுத்தா காட்ட வேண்டும். மலித்தலும் நீட்டலும் வேண்டா, உலகம் பழித்தது ஒழித்துவிடின். இன்றைய சிந்திக்கும் வழியில் நீங்கள் கேட்டது திருக்குறளின் 28 அதிகாரமான கூடா ஒழுக்கம் என்னும் அதிகாரத்தின் 10 குறள், 280 குறள். அதனைத் தொடர்ந்து வளமை போல் வாரந்தோறும் சங்கநாத நிகழ்ச்சியூடாக சிந்தனையை தூண்டும் குட்டி கதைகளை வழங்குகின்றார் நியூசிலாந்தின் திருமுருகன் ஆலய பிரதம குருக்களான ராதாகிருஷ்ண சர்மா, பரமேஸ்வர சர்மா குருக்கள் அவர்கள். இனிய காலை வணக்கம்.
வானொலி நிகழ்ச்சிகளை கேட்டு ரசித்தவாறு அமர்ந்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் இனியதொரு வணக்கத்தினை கூறிக்கொண்டு, புலர்ந்துள்ள பொழுது அனைவருக்கும் நற்பொழுதாய் அமைந்திட வாழ்த்துக்கள் கூறி, இன்றைய நச்சிந்தனை பகுதியில் நாம் அனைவரும் எமது பெருமைகளை நினைத்து பார்த்து மகிழ்ச்சி கொள்வோம் என்ற கருத்துப்பட உங்களோடு சேர்ந்து சிந்திக்க இருக்கின்றோம். ஆம் நேயர்களே, ஆண்டவனின் படைப்பில் 6 அறிவுள்ள ஈவராசிகள் அனைத்தும் அற்புதமான திறமை வாய்ந்தவை. நமக்கு இயற்கையாகவே அதிக சக்திகளோடு இறைவன் எம்மை படைத்திருக்கிறான். அண்டத்தை ஆளுகின்ற அத்தனை வல்லமைகளையும் கொடுத்துள்ளான். இந்த அதிசயத்தை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். கருத்தரங்கு ஒன்றில் பேச எழுந்த பிரபல பேச்சாளர் ஒருவர் தங்க மோதிரம் ஒன்றை சபையினருக்கு காட்டி இதனை யாரெல்லாம் பெற்றுக்கொள்ள விரும்புகிறீர்கள் என்று கேட்கவே அனைவரும் தங்கள் கைகளை ஒரே நேரத்தில் உயர்த்தினார்கள். அதன் பின்னர் அந்த மோதிரத்தை நிலத்திலே போட்டு சுத்தியல் ஒன்றை எடுத்து அடித்து நொறுக்கிய பின்னர் உருக்குலைந்த அந்த மோதிரத்தை கைகளில் எடுத்து, இனிமேலும் இதனை யாராவது பெற்றுக்கொள்ள விரும்புகிறீர்களா என்று கேட்டார். அப்போதும் கூட அனைவரது கைகளும் உயர்ந்தன. பின்னர் அவர் சபையில் பேசத் தொடங்கினார். நண்பர்களே, இந்த தங்க மோதிரத்தை என்ன செய்த போதிலும் நீங்கள் அதனை பெற்றுக்கொள்ளவே விரும்புகிறீர்கள். ஏனென்றால் நான் கொடுத்த வதைகளினால் மோதிரத்தின் உருவம் மாறியதே தவிர தங்கத்தின் தரம் குறையவில்லை. இதேபோன்றுதான் நம் வாழ்க்கையில் கூட நம் மீது கரி பூசப்படலாம். நம்மை கீழே போட்டு பலர் மிதித்து நொறுக்குவார்கள். இந்த மாதிரியான சந்தர்ப்பங்கள் வருகின்ற பொழுது நீங்கள் யாரும் உங்களை பற்றி தாழ்வாக மதிப்பீடு செய்யக்கூடாது. நீங்கள் ஒவ்வொருவரும் தங்கம் போன்று ஒவ்வொரு வகையின் உயர்ந்தவர்கள். நேற்றைய ஏமாற்றங்கள் நாளைய கனவுகளை நசுக்கிவிட தயவு செய்து இடம் கொடுக்காதீர்கள். நல்லதே நினைப்போம், நல்லதே நாள்தோறும் கூறுவோம், நல்லதே செய்வோம், நல்லதே நமக்கு நடக்கும். இதில் அணுவளவேனும் கூட ஐயம் கொள்ள வேண்டாம் என்றார். ஆம் நேயர்களே, நம் எண்ணங்கள் நல்லவையானால் எல்லாமே நன்றாக அமையும் என்ற நல்ல விடயம் அந்த பேச்சாளருடைய உரையிலே தெளிவாகியுள்ளது. நாமும் நல்லதை நினைத்து நம் மனம் போல் வாழ்வு பெறுவோம். நன்றி, வணக்கம்.
அடுத்ததாக சங்கனாவின் நிகழ்ச்சியில் வருவது இளம் தலைவர் நிகழ்ச்சி. நமது இளம் தலைவர்களின் தமிழார்வத்தை ஊக்குவிப்பதற்காக சங்கனாதம் நிகழ்த்தும் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்றும் அனைத்து சுரர்களையும் சங்கனாதத்தின் சார்பில் வரவேற்கின்றோம். இளந்தளிர் நிகழ்ச்சியினை ஆரம்பித்து வைக்க வருகிறார் குருபரன் ஸ்வீட்டா தம்பதியினரின் மகளான தமிழோசை குருபரன். அண்மையில் வெகு சிறப்பாக ஆக்லாந்தில் நடைபெற்ற தமிழ் மொழிப்போர் தியாகிகள் வீர வணக்க நினைவு நாள் பேச்சு போட்டியில் பங்கு பெற்று பரிசு பெற்ற தமிழோசை குருபரனின் பதிவினை கேளுங்கள்.
சான்றோர்களுக்கும் என்னை போன்றோர்களுக்கும் பெரியோர்களுக்கும் என்னிலும் சிறியோர்களுக்கும் எனது பணிவான வணக்கம். கனியிட ஏறிய சுளையும் முற்றல் கலையிட ஏறிய சாரும் தனிமலர் ஏறிய தேனும் காச்சும் பாக்குத ஏறிய சுவையும் நனிப்பசு பொழியும் பாலும் தென்னை நல்கிய குளிரில நீரும் இனியன என்பேன் எனினும் தமிழே என்னுயிரென் பேன் கண்டீர் என துறங்கும் பாதிரிதாசரின் வரிகளுக்கு ஏற்ப கேட்க கேட்க தித்திக்கும் எனது தேன் தமிழில் உங்கள் முன் பேச வந்து இருக்கிறேன். என் போன்ற சுத்திகளுக்கு தமிழ் மொழியின் சிறப்பையும் அதை காக்க போராடிய மாவீரர் தாளுமுத்து ஐயாவின் தியாகத்தையும் நினைவூத்த இந்த மேடை ஏறியதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. நண்பர்களே, நாம் தினமும் பேசி வரும் தமிழ் சும்மா கிடைக்கவில்லை. அது பல்லாயிரம் ஆண்டுகள் பழமையானது, உலகின் மூத்த மொழி. அம்மா என்று நாம் முதன் முதலில் அழைக்கும் போதே நம் நாவில் சுவைப்பது தமிழ்தான். நமக்கு கடை சொல்லும் பாட்டி, பாட்டு சொல்லி தரும் ஆசிரியர், விளையாட துணை வரும் நண்பர்கள் என எல்லாரோரும் இம்மை இணைப்பது இந்த தமிழ் மொழிதான். இவ்வளவு அழகான மொழியை நாம் இன்று பள்ளியிலும் வீட்டிலும் பிற நாடுகளிலும் சுதந்திரமாக பேசுவதற்கு காரணம் யார் தெரியுமா? பல வருடங்களுக்கு முன்னால் நம் தமிழ்நாட்டில் தமிழ் மொழிக்கு ஆபத்து வந்தது. வேற்று மொழியை கட்டாயமாக படிக்க வேண்டும் என்று சத்தம் போட்டார்கள். அப்போது எங்கள் மூச்சு தமிழ் மூச்சு, எங்கள் பேச்சு தமிழ் பேச்சு என்று சொல்லி விழுந்தால் தமிழனாக விழுவோம், எழுந்தாலும் தமிழனாகத்தான் எழுவோம் என்று சொல்லி தமிழ் மக்கள் வீதிக்கு வந்து போராடினார்கள். சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை சிறைக்கு சென்றார்கள். அந்த போராட்ட களத்தின் ஆகச் சிறந்த நாயகன் தான் தாளமுத்து ஐயா. தாளமுத்து ஐயா நம்மை போல எளிய குடும்பத்தில் பிறந்தவர். ஆனால் அவருக்கு தமிழ் மீது இருந்த அன்பு இமயமலைய விட பெரியது. 1937 நடந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் சிங்கக்குத்தி போல முன்னால் நின்று தமிழ் வாழ்க இந்தியொழிக்க என்று முழக்கமிட்டார். அதற்காக அவரை போலீஸ்காரர்கள் பிடித்து சிறையில் அடைத்தார்கள். அந்த இரட்டை சிறையில் அவருக்கு உடம்பு மிகவும் சரியில்லாமல் போனது. நோய்வாய்ப்பத்து மெலிந்து போனார். உன் தமிழ் மொழியை விட்டுவிடு, உன்னை வீட்டுக்கு அனுப்பி விடுக்கிறோம் என்று ஆங்கிலேயர்கள் சொன்னார்கள். ஆனால் நம் தாளமுத்து ஐயா என்ன சொன்னார் தெரியுமா? என் உயிர் போனாலும் பரவாயில்லை, என் தமிழ் மண்ணில் வேற்றுமொழி ஆதிக்கம் செலுத்தக்கூடாது என்று உறுதியாக மறுத்துவிட்டார். 1938 அந்த சிறையிலேயே அவரது உயிர் பிரிந்தது. தன் உயிரையே தமிழுக்கு காணிக்கையாக்கிய மாவீரன் தாளமுத்து ஐயா. நண்பர்களை சிந்தித்து பாருங்கள், 10 வயதான எனக்கு விளையாடவும் படிக்கவும் எத்தனையோ ஆசைகள் இருக்கின்றன. ஆனால் 5 வாண்ட தாளமுத்து ஐயாவுக்கு தன் உயிரையை விட தமிழ்தான் பெரிதாக இருந்தது. அவர் சிந்திய கண்ணீரும் இரத்தமும் தான் நம்மை கம்பீரமாக தமிழில் பேச வைக்கிறது. நாமும் ஒரு சபதம் எடுப்போம், ஆங்கிலம் கற்போம், அரபியை கற்போம். ஆனால் எமது உயிருக்கு மேலான தமிழ் எப்போதும் கற்போம். தமிழ் என்பது வெறும் துறவு சாதன கருவி இல்ல, அரேமட பண்பாடு, அரேமட அடையாளம். ஒரு மொழி அழிந்தால் இனம் அழியும். ஒரு இனம் அழிந்தால் அந்த இனம் உலக வரலாற்றில் இருந்து அழிந்து போகும் என்று தமிழில் பேசுவோம். தியாகிகளின் புகழை காப்போம். தமிழுக்கும் அமுரின்று பேர். அந்த தமிழ் இன்பத் தமிழங்கள் உயிருக்கு நேர். வாய்ப்புக்கு நன்றி. வாழ்க தமிழ், வெல்க தமிழ், மரவற்புகழ். அன்புரன் தமிழோசை குருபரன்.
குருவரனின் அந்த பதிவினை தொடர்ந்து வருவது முத்துகிருஷ்ணன் நிஷா தம்பதியினரின் மகளான செல்வி ஓவியா முத்துக்குமாரின் பதிவு ஒன்று. கேட்டு மகளுங்கள்.
அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் ஓவியா. நான் தரம் ஒன்றில் கல்வி கற்கிறேன். இப்போ நான் உங்களுக்கு ஆடி மாசத்தை பற்றி சொல்ல வந்தேன். இழத்து ஆடி மாசம் வந்தாச்சு. அம்மா சொன்ன ஆடி மாசமும் வந்தாச்சு. அடிக்கிது பாரு பழத்து காத்து, யாழ்ப்பாணத்து பழந்தோப்புல காத்தாடி பறக்குது பாரு வானத்திலே. சுரண்டு ஆடி இழத்து மண்ணின் பெருமை சொல்ல ஆடி மாசம் வந்துருச்சு. கீரிமலை கடல் அலைகள் எல்லாம் அப்பாவோட தீர்த்தமாட கூப்பிடுதே. ஆடி அமாவாசை வந்தாச்சுன்னா அம்மா செய்வா கொழுக்கட்டையும் பாயாசமும். இன்னொருக்கும் நன்றி சொல்லி வணங்கிடுவோம். ஈழத் தமிழர் பண்பாட்டை போட்டிடுவோம். நல்லூர் கந்தன் திருவிழாவும் தொடங்கிடுமே. நெஞ்சமெல்லாம் பக்தி மனம் கமந்திடுமே. தேரோடும் வீதிகளே துள்ளி ஓடி தேங்காய் பூவோடும் சாமி கும்பிடுவே. அம்மன் கோவில் கூழும் குடிப்போம். அழகழகா வளையல் காப்பும் போடுவோம். இழத்து மண்ணின் பிள்ளையாய் நானும் ஆடி மாசத்தை அழகாய் கொண்டாடுவேன். என்னோட சேர்ந்து நீங்களும் ஆடி மாசத்தை அழகாய் கொண்டாடுவோம். நன்றி, வணக்கம்.
ஓவியா முத்துக்குமாரின் பதிவினை தொடர்ந்து வருவது சாதனா ஜெகதாசின் பதிவொன்று. விகிரதா ஜெகதாஸ் தம்பதியினரின் மகளான சாதனாவின் பதிவினை கேட்டு மகளுங்கள்.
சங்கநாத நேர்களுக்கு வணக்கம். என் பாட்டுடை தலைவன் பாரதியை வணங்கி, விண்ணை அடந்த தமிழ் அன்னை வணங்கி, இந்த மண்ணை வணங்கி, பெற்றெடுத்த தாயே, தத்தெடுத்த தமிழே, ஊற்றெடுத்த என் அறிவை பூத்தொடுத்து தருகின்றேன் கேளுங்கள். அமுதே தமிழே, அழகிய மொழியே, எனதுயிரே. முத்தான வார்த்தைகளால் என்னை மூழ்கடிக்கும் முத்தமிழே, என் சிந்தனையை அலங்கரிக்கும் மேற்றமிழே. நான் கண்ணன போற்றும் கவித்தமிழே, நான் உயிரென போற்றும் உயர்ந்த தமிழே. என் சொல்லை சுவையாக்கும் செந்தமிழே, என என் தாய் தமிழின் புகழை
இசை எனும் அற்புத கலையுடன் இணைந்ததாக நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு தமிழும் இசையும். தொல்காப்பியம் கண்டது தமிழ், திருக்குறளை கொண்டது தமிழ், கம்பன் செதுக்கியது தமிழ், யாழ் மீட்டியது தமிழ், அதன் ஊடாக சிலப்பதிகாரம் பேச வைத்ததும் தமிழ் என தொன்மை சிறப்பு மற்றும் பண்பாடு பொருந்திய தமிழை புகழ்ந்து பேச ஈரேல பிறவியும் ஒரு நாவும் போதாது. தமிழர்கள் வரலாறு உருவாகதற்கு முன்பே வாழ்ந்தவர்கள், அதாவது கல் தோன்றிய மண் தோன்றா காலத்தே வாளோடு முன் தோன்றிய மூத்த கொடி என்ற கருத்து வலியுறுத்துகிறது. இதன் ஊடாக தொல்லுலகில் தோன்றிய மூத்த குடி தமிழர்கள் என்ற பெருமையை வெளிக்கொணரலாம். அத்தகைய பெருமை பொருந்திய பண்டை தமிழர்களின் வாழ்வில் இசை ஒருங்கிணைந்த பகுதியாக இருந்தது. அவர்கள் தங்கள் பாடல்கள், நடனங்கள் மற்றும் சடங்குகள், விழாக்களில் இசையை பயன்படுத்தினர். தமிழும் இசையும் தமிழர்களின் கலாச்சாரத்தில் பிரிக்க முடியாத பகுதிகளாகும். தமிழர்களின் வாழ்வில் தாலாட்டில் ஆரம்பித்து ஒப்பாரி வரை ஒவ்வொரு பருவங்களிலும் இசை ஒரு முக்கிய கூறு. இயல், இசை, நாடகம் என்று தமிழை முத்தமிழாக பாகுபடுத்தி இசைக்கு முன்னுரிமை பழங்காலத்தில் இருந்து தரப்பட்டது. தமிழ் சூழலில் வளர்ச்சி பெற்ற இசை தமிழிசை ஆகும். இதையே நாம் இசை தமிழ் என்போம், அதாவது பண் இசைத்து பாடும் தமிழ் என இது பொருள்படும். இதன் கூறுகளாக பண் மற்றும் எழுசையை குறிப்பிடலாம். யாழ், குழல், பறை, முழவு போன்ற இசைக்கருவிகள் தமிழின் தொன்மையை பறைசாற்றுவன. எனவே இவ்விசைக்கருவிகளின் எழுச்சிகரமான தோற்றத்தில் இருந்து தமிழ் வளர்ந்து வந்த காலத்தில் அதனோடு இணைந்ததாக இசையும் வளர்ந்து வந்ததை காணலாம். தமிழும் இசையும் பிரிக்க முடியாதபடி ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்துள்ளன. தமிழ் இசை தமிழ் மொழிக்கு ஒரு முக்கிய அங்கமாக இருந்து தமிழ் கலாச்சாரத்தை வளப்படுத்தியுள்ளது. பண்டைய காலத்திலிருந்து இன்று வரை தமிழும் இசையும் அதன் தனித்துவத்தையும் அழகையும் தக்க வைத்துக் கொண்டுள்ளது. இறுதியாக அப்பர் சுவாமி எடுத்து அம்பிய தமிழோடிசை பாடல் மறந்தறியேன் என்ற அடியை முன்வைத்து தாய்மொழியை சிறப்பாக எடுத்து அம்பி நாவும் உள்ளமும் களிப்புற வாய்ப்பு தந்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
சங்கநாதத்தில் அடுத்து வருவது சமூக அறிவித்தல்கள்.
ஆக்லாந்து பொது நூலகத்தில் தமிழ் புத்தகம் படிக்க வாரீர். வீட்டுக்கு வெளிச்சம் தருவது சாளரம். அதேபோன்று அறிவுக்கு வெளிச்சம் தருகின்ற சாளரங்களே புத்தகங்களாகும். மொழியில் புலமை பெறுவதற்கு புத்தகங்கள் வாசிக்க வேண்டும். புதிய சொற்களை அறிய வாசிப்பு உதவுகின்றது. சொல்லின் பொருளை சரியான முறையில் பயன்படுத்தவும் வழிகாட்டுகின்றது. வாசிப்பதன் மூலம் பொது அறிவையும் வளர்த்துக் கொள்ளலாம். நமது வாசிப்புக்கு உதவும் வகையில் ஆக்லாந்து பொது நூலகம் அதிக எண்ணிக்கையான தமிழ் நூல்களை வைத்திருக்கின்றது. அவற்றை தொடர்ச்சியாக எடுத்து படித்து நாம் பயன்பெற வேண்டும். அத்துடன் தமிழ் நூல்களை படிப்போரின் எண்ணிக்கையை ஆக்லாந்து பொது நூலகத்துக்கு காட்ட வேண்டும். அதுவே அங்கு தமிழ் நூலகத்தை நூல்களை தொடர்ச்சியாக பேண வேண்டிய தேவையை நூலக நிர்வாகத்திற்கு தெரியப்படுத்தும். பன்மியூர் மவுண்ட் ரோஸ்கில் நூலகங்களிலேயே தமிழ் நூல்கள் உள்ளன. ஆனாலும் உங்களுக்கு அருகே உள்ள நூலகத்திலேயே நூல்களை பெற்றுக்கொள்ள முடியும். அதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. நூலளவே ஆகும் நுண்ணறிவு என்பதற்கேற்ப நூல்களை வாசித்து அறிவை வளர்ப்போம். ஆக்லாந்து பொது நூலகத்திலேயே தமிழ் புத்தகம் படிக்கவாரில் அத்துடன் இங்கு தமிழையும் வளர்ப்போம்.
SPS மற்றும் MAS MAV உங்கள் வாகனங்களுக்கான திருத்த வேலைகளுக்கும் வாகன பேனல் அண்ட் பெயிண்டிங் வேலைகளுக்கும் மிக நேர்த்தியாகவும் உரிய நேரத்திலும் செய்து கொடுக்கிறார்கள். ஓக்லாந்தில் மனுக்கா டயன் பிளேயர்ஸ் இலக்கம் 9 ஓக்லாந்தில் சிறப்பு தொழிலகமாக தெரிவு செய்யப்பட்டிருக்கும் SVS MAS MAV எந்த வேலைகளையும் ஒரே இடத்தில் பூர்த்தி செய்து தருகிறார்கள். கைதேர்ந்த அனுபவம் வாய்ந்த தொழில்நுட்ப வீரர்களின் மேற்பார்வையில் இன்றைய தொடர்பு கொள்ளுங்கள். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0201-176-1395. எந்த வகையான வாகனங்களையும் உரிய முறையில் திருத்தம் செய்து தருகிறார்கள். மறந்து விடாதீர்கள். SVS MAS MAV இலக்கம் 9 டயன் பிளேஸ், மனுக்கா சிட்டி, ஓக்லாண்ட். மோர்கேஜ் மாஸ்டர்ஸ் லிமிடெட். அன்பாறுகளே, உங்களுக்கான சொந்த வீட்டை வாங்கிவிட்டீர்களா? தயக்கம் வேண்டாம், உடனடியாக நாடுங்கள். மோர்கேஜ் மாஸ்டர்ஸ் லிமிடெட் விரைவாக ஹோம் லோன் பெற்றிடவும், குறைந்த செலவிலான இன்சூரன்ஸ் கிடைக்கவும், இலவச சேவைக்கு நியூசிலாந்தில் சுமார் 36 வருடகால அனுபவத்தை பெற்ற திரு நாதன் சுவாமிநாதன். மோர்கேஜ் மாஸ்டர்ஸ் லிமிடெட், இலக்கம் 619 டொமினியன் ரோட், பல்மோரல், ஆக்லாண்ட்.
சங்கநாத வாணியில் பேராசிரியர் மௌனகுரு அவர்கள் எழுதிய கூத்தே உன் பண்மை அழகு என்ற நூலை நண்பர் வரதராஜன் வாசித்து வருகிறார். அதன் வாசிப்புகள் 2 கடந்த 2 வாரங்களிலும் இடம்பெற்றிருந்தது. சங்கநாதத்தில் அது இடம்பெறுவது தொடர்பாக பேராசிரியர் சி மௌனகுரு அவர்கள் தெரிவித்த வாழ்த்தினை இன்று தருகின்றோம்.
கூத்தே உன் பண்மை அழகு என்கின்ற எனது சிறு கையடக்க நூலினை நியூசிலாந்து வானொலியில் சங்கநாதம் பகுதியில் வாசிக்கப் போகிறேன், சம்மதம் பெற முடியுமா என்று வரதராஜன் அவர்கள் என்னிடம் கேட்டிருந்தார். வரதராஜன் நமக்கு புதியவர் அல்ல, அவருடைய சிறு வயதிலே எனக்கு அறிமுகமானவர். அதன்பின் அவர் வாலிபரான வயதிலே, ஏறத்தாழ 1990களில் என்று நம்புகின்றேன், ரூபவாகினியிலே அவர் பணியாற்றிய போதும், ஐடிஎனில் பணியாற்றிய போதும், அதன் பின்னால் அவர் சக்தி தொலைக்காட்சியில் பணியாற்றிய போதும் அவரோடு பழகுகின்ற வாய்ப்பு கிடைத்துள்ளது. நம் மத்தியில் வாழ்கின்ற மிக ஆற்றலும் திறனும் மிகுந்த ஒரு ஊடகவியலாளர், முக்கியமாக ஒளிபரப்பாளர். அவரின் வேண்டுகோளை எவ்வாறு தடுப்பது? அதற்கு முதல் இது சம்பந்தமான ஒரு அறிமுகத்தை உங்களுக்கு நான் தர வேண்டும். கூத்த யாத்திரை எனும் ஒரு நூலினை நான் பல வருடங்களுக்கு முன்னர் எழுதியிருந்தேன். சிறு வயதிலிருந்து இட்டை வரையான என் கூத்து அனுபவங்களை விவரிக்கின்ற நூல் அது. காலந்தோறும் கூத்து பற்றிய என் கருத்துக்கள் மாறி வந்திருக்கின்றன, அல்லது வளர்ந்து வந்திருக்கின்றன என்றும் கொள்ளலாம். அதை என்னோடும் என்னுடன் பணியாற்றியவர்களோடும் அவருடைய பங்களிப்போடும் விவரிக்கும் வகையில் அந்த நூலை நான் எழுதியிருந்தேன். 7 கட்டுரைகள் அடங்கிய நூல் அது. 7வது கட்டுரைதான் இந்த கூத்தே உன் பண்மை அழகு எனும் கட்டுரையாகும். ஏற்கனவே எழுதிய 6 கட்டுரைகளின் சுருக்கமாகவும் என்னுடைய இன்றைய கூத்து பற்றிய சிந்தனைகளை விவரிக்கும் கட்டுரையாகவும் அது அமைந்தது. அந்த கட்டுரையிலே நான் என் சிறுவயது அனுபவங்களையும் நான் கூத்தில் மேற்கொண்ட பரிசோதனைகளையும் விவரிப்பதுடன் இன்று கூத்து பற்றி நடக்கின்ற விவாதத்தையும் அங்கே நான் குறிப்பிட்டிருக்கின்றேன். இந்த விவாதங்கள் கூத்துக்கு மிக அவசியமானவை. கூத்தை ஒரு ரொமான்டிக்காக, அதாவது ஒரு அதி அற்புதமாக, குறையில்லாததாக பார்க்கின்ற நிலையிலிருந்து மாறி ஒரு கிரிட்டிக்கலாக, விமர்சன ரீதியாக பார்ப்பதும், அதை மேலும் வளர்த்தெடுத்து உலகத்தரத்தில் கொண்டு செல்வதுமே அந்த கட்டுரையின் சாரமாக அமைந்தது. ஒரு கூத்தல்ல, பல கூத்துக்கள் இருக்கின்றன என்பதுதான் எனது அனுபவம். ஈழத்திலேயே பல கூத்துக்கள் இருக்கின்றன, மட்டக்களப்புக்குள்ளேயே மரபு வழியிலே பல கூத்துக்கள் இருக்கின்றன, ஒன்று போல் ஒன்று இல்லை. அதே போல கூத்தை வைத்துக்கொண்டு நவீனப்படுத்திய கூத்துக்களும் பல இருக்கின்றன, அவையும் ஒன்று போல் ஒன்று அல்ல. இந்த பலதான் கூத்தின் வலிமை என்று நான் நினைக்கின்றேன். ஆனபடியால் தான் கூத்தே உன் பண்மை அழகு என்று அதற்கு பெயரிட்டேன். கூத்து போடுகின்ற அல்லது கூத்தை மாற்றுகின்ற அல்லது கூத்தை நவீனப்படுத்துகின்ற ஒவ்வொருவரும் தாங்கள்தான், தாங்கள் செய்வதுதான் சரி என்று வாதிட முயன்றால் நாங்கள் அதில் வெற்றி பெற முடியாது. பலர் இருக்கிறார்கள், பலர் வேலை செய்கிறார்கள், பல்வேறு விதமாக படைக்கிறார்கள். இந்த பல படைப்புகளும் தேவைதான் என்கின்ற பரந்த மனப்பான்மை வந்தால்தான் நாங்கள் மேலும் மேலும் வளர முடியும். அதை மையமாக கொண்டு இந்த கட்டுரை அல்லது இந்த நூல் அமைந்திருக்கின்றது. இதை வாசிக்கப் போகின்ற எனது நண்பர் வரதராஜன் அவர்களுக்கும் இந்த ஒளிபரப்பை நிகழ்த்துகின்ற பொறுப்பாளருக்கும் நியூசிலாந்து தமிழ் வானொலிக்கும் எனது வாழ்த்துக்களும் நன்றிகளும்.
கூத்து என்றால் வெறும் ஆட்டமோ நாடகமோ அல்ல. அது தமிழரின் வாழ்வும் மொழியும் சிரிப்பும் கண்ணீரும் சேர்ந்து ஒரு உயிருள்ள மேடை. தமிழரின் வாழ்விலும் அது கலந்த ஒன்று. என்ன கூத்து இது என்று பேச கேட்டிருக்கிறோம். மேடையில் மட்டுமல்ல, நாளாந்த வாழ்வில் நம்மை சுற்றியும் பல கூத்துகள் நடைபெறுவதை பார்க்கிறோம். சங்கநாதன் நிகழ்ச்சியில் கூத்து பற்றி ஒரு நூலை நண்பர் வரதராஜன் வாசித்து தரவிருக்கிறார். பேராசிரியர் ஸ்ரீ மௌனகுரு எழுதிய கூத்தே உன் பெண்மை முகம் அழகு என்ற நூலை அவர் வாசித்தளிக்கிறார். கேட்போமா நேயர்களே?
கூத்தே உன் பெண்மை அழகு, எழுதியவர் பேராசிரியர் ஸ்ரீ மௌனகுரு. கூத்து நிகழ்ந்த அந்த முறை மாத்திரமன்றி கூத்தின் முழு செயற்பாடுமே ஒரு அதிகார அடுக்கு கொண்டதாக, சமூகத்தின் அதிகார அடுக்கு உண்டு எனும் கருத்தியலை கூத்தின் முழு செயற்பாடும் ஏற்றுக்கொண்டதாக எனக்கு பின்னால் தெரியலாயிற்று. கூத்தாடிய பலர் நான் அறிந்தோர், அவர்களில் பலர் சண்டியர்கள். ஊரில் நடைபெறும் அடிதடி வெட்டு கூத்து ஆகியவற்றில் பெயர் பெற்றவர்கள், மகா குடிகாரர்கள். ஊரில் கொண்டாட்டம் நடந்தால் அதில் சாராயம் கள்ளு என்பன பிரதான குடிபானங்களாக முதலிடம் வகித்தன. அவர்கள் விழா நாட்களில் குடித்துவிட்டு பண்ணும் அட்டகாசம் அதிகம். வருடாவருடம் ஊரில் நடக்கும் மகுடி கூத்து முக்கியமானது. மகுடி கூத்தினை பகுடி கூத்து என்று அழைப்பர். மகுடி கூத்து ஓர் எதிர்பரங்கு என ஒரு புதிய வியாக்கியானம் அளிக்கப்படுகிறது. இவ்வியாக்கியானங்களை அறிந்திராத அவர்கள் நன்றாக குடித்து கூத்தாடி மகிழ்ந்தனர். இத்தனைக்கும் அவர்கள் அற்புதமானவர்கள். குடித்துவிட்டு ஆளோடு ஆள் ஏசி சண்டைகள் இட்டாலும் இறுதியில் ஆளையால் கட்டிப்பிடித்து மனம் விட்டழுவர். மனதில் உள்ளதெல்லாம் கொட்டுவர். இந்த குழந்தை மனம் எனக்கு மிகவும் பிடிக்கும். அவர்கள் சமூக அநீதிகள் காணப்பெற்றார் கொதித்தழுவர். இவையெல்லாம் காண எனக்கு வியப்பாயிருக்கும். என் தந்தையார் குடிப்பதில்லை. இதனால் என்ன இவர் புது மாதிரியாக இருக்கிறார் என ஊர் அவரை வியப்போடு பார்த்தாலும் அவரை மீது அவர்கள் மதிப்பு வைத்திருந்தனர். அவரது பெயர் சின்னையா. சின்னையா அண்ணர் எனவே அவர்கள் அவரை அழைப்பர். அதில் ஒரு மரியாதையும் தெரியும். ஊரில் மகுடி கூடு போட்டப்பட்ட போது என்னை அதில் சேர்க்க நினைத்தனர். அதில் வெறும் பிராமண பிள்ளைகளில் ஒருவராக போடுகிறோம் என்று கேட்டபோது அப்பா மறுத்துவிட்டார். அவரிடம் இது பற்றி நான் கேட்டபோது முதலில் மகுடி கூத்தை பார், கடைசியில் நடப்பதையும் பார் என கூறிவிட்டார். மகுடி கூத்து நன்கு நடைபெற்றதாயினும் இறுதியில் அது குடியிலும் மேய்ச்சிலும் பேச்சிலும் தூசண வார்த்தைகளிலும் அடிதடியிலும் குழப்பமாக முடிந்தது. அப்பாவின் கூற்றின் உண்மையும் விளங்கியது. பேராசிரியர் ஸ்ரீ மௌனகுரு அவர்களுடைய கூத்தே உன் பெண்மை அழகு அந்த வாரம் தொடரும்.
நீ பெரிசா நடக்குதுங்க போட்டி,
நாடு விட்டு நாடு வந்து நடக்குதுங்க பாட்டி.
நான் பெரிசா, நீ பெரிசா நடக்குதுங்க போட்டி,
நாடு விட்டு நாடு வந்து நடக்குதுங்க பாட்டி.
முன்னே பிறந்தவங்க சொன்னதெல்லாம் போச்சு,
இங்கே அண்ணே தம்பி கூட அடிப்பிடியாச்சு.
நான் பெரிசா, நீ பெரிசா நடக்குதுங்க போட்டி.
அரகர அரகர அரோகரா, வரகர வர வர அரோகரா.
நான் பெரிசா, நீ பெரிசா நடக்குதுங்க போட்டி,
நாடு விட்டு நாடு வந்து நடக்குதுங்க போட்டி.
இத்துடன் இவ்வாறு சங்கநாதம் நிகழ்ச்சியினை நிறைவு செய்து கொண்டு மற்றொரு சங்கநாதம் நிகழ்ச்சியில் வானலைகள் வந்து கலக்கும் வரை உங்கள் அனைவரிடம் இருந்தும் விடைபெறுவது சங்கநாதத்தின் இணைப்பாளர் திரு அற்புத சுங்கத்துடன் நான் மெர்வின் கான்ஸ்டன்டைன். வணக்கம் அன்பு நேயர்களே.
Tower. Planet FM on 104.6.